நாகரிகத்துக்கு ஒரு விளக்கம் வேணும். நாகரிகன்னா ஏதோ பெரிய அலங்காரமான உடை அடித்து உடைய அணியறது, இன்னும் சிலர் வேற மாதிரியா கூட நினைக்கிறாங்க, சிகரெட்டை கையில வச்சுட்டு இப்படி வர்றதுக்கு தான் நாகரிகம்னுட்டெல்லாம் கூட. நா அக இரிகம்னு மூன்று வார்த்தை சேர்ந்தத்தான் நாகரிகம். நாவும் அதாவது பேச்சும், அகம் உள்ளமும், மனமும். உள்ளமும் மனமும்னா ரெண்டு தெரியுதேன்னு கேட்பீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குற்றவாளி ஜட்ஜு முன்ன நிற்கிறான், அப்பா நீ குற்றம் செய்தியாடா, உள்ளத்துல செய்த செயல் அத்தனையும் மறைக்கவே முடியாது, ஏன்னா அவன் இறைவன், அவன் வாங்கி வச்சுட்டு அவன் காட்டிட்டு இருக்கான், அதை நீங்க மறைக்கவே முடியாது. இவன் என்ன சொல்றான், ஐயோ சாமி நாங்க ஒண்ணுமே தெரியாதுன்றான். இதுதான் மனம். இந்த மன போற போக்குல நாக்கு மன உள்ள இருக்கக்கூடிய இருப்பு இது வேறுபடுது. இப்படி வேறுபடாத ஒன்றாக இணைந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வாழ தொடங்கி விட்டான்னா, வாழ பயிற்சி செய்து கொண்டான்னா, வாழ்ந்து வந்தான்னா, அதுதான் நாகரிகம். நாகரிகம் உடல் நல்லா இருக்கும், உயிர் நல்லா இருக்கும், ஜீவகாந்த சக்தி நல்லா இருக்கும், எல்லா செயலையும் செய்வதற்கு திறமையும் வலுவதற்கும். இந்த ஒரு நம்முடைய ஜீவகாந்த சக்தியை பற்றி இன்றைக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்றதுக்கு பல உதாரணங்கள் கொடுக்கலாம். இப்போ முன்னெல்லாம் ஒரு கேட்டு வழியாக போனோம்னா அந்த கால் மெரிச்சா கதவு திறக்கும், அதெல்லாம் இப்போ இருக்குது. அதை விட இப்போ என்ன வந்திருக்குது, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா விளக்கறியும், நீங்கள் வந்துட்டீங்கன்னா விளக்கு நின்றுடும். என்ன அந்த ஜீவகாந்த சக்தி அலையிலேயே அந்த அளவுக்கு அந்த அலை மோதும் போது அது எரியுது, மறுபடியும் அந்த அலை விஷயத்து இந்த பக்கம் திரும்புகிற போது நின்று போகும். அதுலேருந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஜீவகாந்த சக்தியும் அவருடைய அலையும் எவ்வளவு இயக்கம் நடைபெறுதுன்னுட்டு. இப்படி இந்த மாதிரியான ஜீவகாந்த சக்தி களமாக இருக்கக்கூடிய நாம் என்ன எந்த செயல் செய்தாலும் ஒரு அசைதானே, ஒவ்வொரு பார்ட் உறுப்புலையும் அசைவு, அந்த உறுப்பில் உள்ள ஒவ்வொரு அணுதலையும் அசைவு. ஆக மொத்தமாக ஜீவகாந்த சக்தியில் ஒரு ஆற்றல் வெளியாகிறது. அப்படி வெளியாகக்கூடியது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்த முறையில் அமையணும். அனாவசியமாக எனக்கு சின்ன பொழுதில் கூட இந்த சிவராத்திரியை பற்றி தெரியும், நான் கூட இருந்திருக்கேன், ஐயோ பொழுது எப்போ வெளியே போகுது எப்போ வெளியே போகுதுன்னு இருக்கும். அந்த மாதிரி ராத்திரியெல்லாம் கண் விழிக்கிறது, பஜனை அப்படி இப்படி இருக்கும். இப்போது அதெல்லாம் பஜனை எதுனா வேண்டியதே இல்லை, நாலாவது சினிமா வரைக்கும் பார்த்துட்டு வர்றது. இதுக்கும் அந்த விரதத்துக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்கள். இப்போ அந்த சிந்தனையும் இல்லை, சிக்கனம் இல்லை, சீர்திருத்தமும் இல்லை. இதெல்லாம் நாம் வந்து எதிர்காலத்தில் இப்போ ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை குழம்பி போயிருக்கிறது என்று பார்த்தோம்னா, இதனால கண்ணு உடல் ஒவ்வொரு அசைவுக்கும் நம்ம ஜீவகாந்த சக்தியை ஓட்டம் மாறுற போது இந்த உடலில் உள்ள செல்களில் போலாரிட்டி தோண்டிடும் அல்லது மாறி போகும். அது அப்படியே மாற விட்டுட்டோம்னா இன்டூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கெட்டியாகி போடும், டென்ஷன் வந்துடும், அதுக்கப்புறம் அது நோயாகவே மாறும். அப்படி பார்த்தீங்கன்னா நாம் அப்பா அம்மா அது பல தலைமுறைகளில் செய்த செயலால் அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பில் ஏதாயிலும் போலாரிட்டி இழந்து போயிருந்ததுன்னா, குலைஞ்சி போயிருந்ததுன்னா, நாம் வந்து இந்த எக்ஸசைஸ் ஒன்றால் தான் சரிப்படுத்தக்கூடிய முடியுமே தவிர மருந்தினால ஓரளவுக்கு அது மருவி உந்தும் ஆற்றல் மருந்து. உயிர் சக்திக்கு அது சோர்வடைகிற போது அதற்கு கொஞ்சம் உந்து வேகம் கொடுத்து அதை சரியாக ஓட செய்து அதன் மூலமாக நம் உடல் நலமடையலாம் என்றது மருவி உந்து ஆற்றல் மருந்து எனப்படுகிறது. மருவிய மகளுக்கு மருமகள் என்பது போல, மருவிய மகனுக்கு மருமகன் என்பது போல, மருவி உந்து ஆற்றலுக்கு மருந்து எனப்பட்டது. அது ஒரு அளவுதான் உதவும் அந்த சமயத்துக்கு. என்னைக்குமே மருந்தினாலேயே நாம் வந்து வாழ்ந்துட முடியாது, உடலை நலமாக வச்சுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம உடல்ல 7 தாதுக்கள் உள்ளன. ரச, ரத்த, மாம்சம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கலம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயன அமைப்பு உண்டு, அதனுடைய இயல்பு. நீங்கள் எந்த மருந்தை கொடுத்தாலும் ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு கொடுக்குறீங்க. அது ரத்தத்தில் ஓடுற போது அது எல்லா தாதுக்களையும் தான் பிடிக்கும். நல்லதே கெடுக்கும், அது கெட்டு போனதை ரிப்பேர் பண்ணும். இப்படியே இருந்தால் என்ன ஆகும், அதுதான் எல்லா மருந்துகளிலும் ரியாக்ஷன்ஸ் வர்றது, பின்னால் பின்னால் பல தொந்தரவுகள் வர்றது. அந்த சமயத்துக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு சரி.
கடமை அறவாழ்வின் நாட்கள்.